புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக சிறுநீரக தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையின் சிறுநீரக சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே சத்யசாகர் அவர்கள் சிறுநீரகங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சத்யசாகர். திருச்சி பால்பண்ணை கிட்ட இருக்கும் அப்பல்லோ மல்டி ஸ்பெஷாலி ஹாஸ்பிட்டல் இருக்க சிறுநீரக சிறப்பு மருத்துவர் பேசுறேன். இன்றைய தினம் உலக கிட்னி தினம். இந்த தினம் வந்து எல்லா வருஷமும் மார்ச் 2வது வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லாருமே அதை அனுசரிக்கிறோம். இது வந்து முத முதல்ல எப்ப இது மாதிரி வேர்ல்ட் கிட்னி டே இது ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா 2006ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இது ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா உலக சிறுநீரக பிரிவில் சொல்லப்படுற இன்டர்நேஷனல் சொசைட்டி நெஃப்ரலஜி. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் 2006ல வந்து முத முதல்ல இந்த வேர்ல்ட் கிட்னி டேன்ற செலிப்ரேட் பண்ணாங்க. அதுலேருந்து 2006ல எல்லா வருஷமும் 2வது வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த வேர்ல்ட் கிட்னி டே செலிப்ரேட் பண்றோம். இது பேசிக்கலா நம்ம ஏன் இந்த வேர்ல்ட் கிட்னி டே செலிப்ரேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தமான வியாதிகள் மற்றும் அதன் பயன்பாடுகள் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த வேர்ல்ட் கிட்னி டே செலிப்ரேட் பண்றோம். இது எல்லா வருஷமும் 2வது வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம்.
உடல் உறுப்புகள் மனிதனுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணியில வந்து சிறந்த வகையை செய்தனால்தான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு இயற்கையான வகையிலையும் அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆரோக்கியமான வகையிலையும் வாழக்கூடிய ஒரு செயலா இருக்கு. அதே நேரத்தில் நம்ம உடல் உறுப்புகள்ல சிறுநீரகமும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இதுல வந்து மனித உடலில் சிறுநீரகத்தோட பணிகள் என்ன நல்லா சார் இருக்கு?
இது பாத்தீங்கன்னா கிட்னி சிறுநீரகம் சொல்ற விஷயம் வந்து உறுப்பு வந்து முதல்ல நம்ம கிட்ட ரெண்டு உறுப்பு இருக்கு. ரெண்டுத்தோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன செயல்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனால் தினசரி எடுத்துக்கிற அந்த ப்ரோட்டீன் டயட்டில் என்ற உடம்புக்குள்ளே போய் இந்த ப்ரோட்டீன் டயட்டை வந்து நம்ம உடம்பு வந்து மெட்டபாலைஸ் பண்ணும். ஸோ இந்த மெட்டபாலைஸ் பண்ணுறதுனால நம்ம சத்து எல்லாம் உடம்புல எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புலேருந்து வெளியில் தள்ளுறதுக்கு ஒரு சில வகை வேணும். அந்த மாதிரி ஒரு பாத்வே தான் வந்து கிட்னி. இப்போ கிட்னி என்ன பண்ணுன்னா இந்த எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்லேருந்து வர இந்த எக்ஸ்ட்ரா மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாமே கிட்னியில இருக்கிற அந்த டியூபல்ஸ் மூலயமா வெளியில தள்ளுறது தான் இந்த கிட்னியோட முக்கியமான ஃபங்க்ஷனு. இந்த வேஸ்ட் ரிமூவ் பண்றது இல்லாம கிட்னிக்கு மற்ற முக்கியமான ஃபங்க்ஷனும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ற முக்கியமான உறுப்பு வந்து கிட்னி தான். ஸோ ஏன் அப்படின்னாக்கா நம்ம தினசரி அண்டாடுற உப்பு எல்லாமே வெளியில போறதுக்கான ஒரு வழி தான் கிட்னி. ஸோ அதிகமா உப்போ ஏதோ எடுத்துக்கிட்டாக்கா அந்த உப்பு எல்லாமே நம்ம உடம்புல பிளட் ப்ரெஷர்னு சொல்ற அந்த ரத்த அழுத்தத்தை அதிகப்படணும். ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற முக்கியமான உறுப்பு தான் கிட்னி. எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக எடுத்துக்கிற சால்ட்டை வந்து இந்த கிட்னி வந்து ஒரு வகையாக வெளியில தள்ளிடும். ஸோ அந்த அந்த உப்பு சாப்பிட்ற அளவு வந்து எப்பவுமே மெயின்டைன் ஒரு பேலன்ஸ்லேயே மெயின்டைன் பண்றதுக்கு தான் அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன். இது இல்லாமல் கிட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹார்மோனல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நம்ம போன் ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட்டமின் டி, அது முக்கியமான ஒரு விட்டமின். இந்த விட்டமின் டியோட ஃபங்க்ஷன் என்ன, போனோட ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்றது, அதாவது எலும்போட ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்றது. இந்த விட்டமின் டியோட முக்கியமான ஒரு ஆக்டிவேஷன் வந்து நம்ம கிட்னியில நடக்கும். அதனால இந்த விட்டமின் டி மூலயமா கிட்னி வந்து நமக்கு போன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது இல்லாம நம்ம ரத்த சோர்வு அந்த ஹீமோகுளோபின் சொல்ற அந்த ரத்த சிகப்பர் அணுக்களை வந்து அளவு வந்து ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்றது இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஹார்மோன் எரித்ரோபாய்ட்னு சொல்லுவோம், அதுவும் கிட்னி வழியா தான் வெளியில வருது. இந்த எரித்ரோபாய்டோட ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா நம்ம ரத்த சிகப்ப ரத்தத்தோட அளவு வந்து உடம்புல நல்லா மெயின்டைன் பண்றது. ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் ஓவரால் பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் எல்லாமே எஸ்பெஷலி இந்த ப்ரோட்டீனால வர வேஸ்ட் எல்லாமே வெளியில தள்ளுறது. இது இல்லாம வாட்டர் பேலன்ஸ் நம்ம தண்ணி குடிக்கிற அளவு எல்லாத்தையுமே வந்து உடம்புல வந்து சீரா மெயின்டைன் பண்றது, ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்றது. இது இல்லாம சில ஹார்மோனல் ஃபங்க்ஷன், அதாவது போனையும் நம்ம ரத்த சோறு வராத விஷயத்த பாத்துக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ற அந்த ரத்த அணுக்களை மெயின்டைன் பண்றதுதான் முக்கியமான கிட்னியோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது விஷயம் அஃபெக்ட் ஆனாக்கா அதனால நம்ம சிம்டம்ஸ் நிறைய வரும்.
ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு சிறப்பு தினங்கள் கொண்டாடும் வகையிலையும் அனுசரிக்கும் வகையிலையும் வந்து ஒரு இப்போ இந்த ஆண்டிற்கான சீனிரக தினத்தை முன்னிட்டு அதற்கான ஸ்லோகம் என்ன
சார்? இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சார் இந்த ஆண்டு வந்து மார்ச் 2வது வியாழக்கிழமை 14ஆம் தேதி வருது வேர்ல்ட் கிட்னி டே. இந்த ஆண்டோட ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்சிங் ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு கேர் அண்ட் ஆப்டிமல் மெடிக்கேஷன் பிராக்டிஸ். ஸோ அது என்னென்னு என்று கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் வரைக்கும் கிட்னி டிசீஸால் அஃபெக்ட் ஆகி இறந்து போகிறாங்க. இது வந்து கிட்னி டிசீஸ் வந்து உலகம் ஃபுல்லாக நிறைய பேரை வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. 30 வருஷமாகவே வந்து கிட்னி டிசீஸ்னாலே நம்ம ரெண்டு விஷயம் தான் யூஸ்வலாக யோசிப்போம். ஒன்று வந்து கிட்னின்ற ஒரு பேஷண்ட் வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டாலே அவங்க ஒன்று எதர் வந்து அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் இல்லைன்னா டயாலிசிஸ் தான் பண்ணணும். பட் ரீசெண்டாக இந்த கடைசி இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இந்த கிட்னி டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டாக வந்து நிறைய விஷயம் வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் வந்து இந்த கிட்னி டிசீஸோட ப்ராக்ரெஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணுறதும் சரி, நிறைய பேஷண்ட் டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கோ இல்லை டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டேஜுக்கோ போகாமல் தவிர்க்கிற மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த மாதிரி புது வகையான மெடிசன்ஸும் இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் எல்லா வகையான மக்களுக்கும் போய் ரீச் ஆகிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இந்த இந்த நியூ தெரப்பட்டிக் அட்வான்சஸ் வந்து, அதாவது புது வகையான மருந்து இந்த கிட்னி டிசீஸ் தடுக்கிறதுக்கான மருந்து எல்லாமே வந்து எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணுன்றதுதான் இந்த வருஷத்தோட தீம் சார்.
இப்போ சிறுநீரகம் அதற்கான பணிகள் என்னென்னலாம் செய்யுது, அதே நேரத்தில் அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிற வகையில் சொன்னீங்க. அதே ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற வகையில் அந்த நோய் என்னென்ன மாதிரி நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயமா, அதற்கான அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரி நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயமா இருக்கு சார்?
ஆ, கண்டிப்பாக சார். இந்த சிறுநீரகம் செயலிழந்து போடணும்னா என்னென்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கவாசி டைம் என்னன்னா நிறைய டைம் வந்து அந்த ஒரு ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம் சொல்லுவோம். அதாவது இந்த நான் ஸ்பெசிஃபிக் இந்த சென்ஸ் என்னன்னா, நம்ம வந்து பேஷண்ட் வந்து ஒரு பசி இல்லாமல் இருக்கலாம், தூக்கம் வராமல் இருக்கலாம், உடம்பு அரிப்பு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிரியாட்டின் சொல்கிற அளவு அதிகமாக இருக்கும். இந்த இதெல்லாமே வந்து ஆரம்பக்கட்ட கிட்னி டிசீஸ் ஸ்டேஜில், அந்த கிட்னி டிசீஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்ரஸ் அதாவது கொஞ்சம் அளவு அதிகமாகும் போது நம்மளுக்கு யூரின் போகிற அளவு கம்மியாகவும், கால் வீக்கம், முகவீக்கம், வயிறு வீக்கம், மூச்சு வாங்குறது இதெல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஆரம்ப கட்டத்தில் சில டைம் நான் ஸ்பெசிஃபிக்காக வரும், அந்த கிட்னி டிசீஸை ப்ராக்ரஸ் ஆக மோர் அட்வான்ஸ் டிசீஸ் போகும்போது நமக்கு இந்த சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ ஒருத்தவங்களோட சிம்டம்ஸ் எப்படி நம்ம முடிப்போம்னா, அந்த எந்த ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி டிசீஸில் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்க சிம்டம்ஸ் வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து சிம்டம்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கிட்னி டிசீஸ் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணால் தான் நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து இந்த கிட்னி டிசீஸ் இருக்குன்ற விஷயமே நமக்கு தெரிய வரும். இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பசி எடுக்காது, மூச்சு வாங்கும், கை கால் வீக்கம் இருக்கும், தூக்கம் வராமல் இருக்கும், உடம்பு அரிப்பு இருக்கும். ஸோ இதெல்லாமே கிட்னி டிசீஸோட சிம்டம்ஸ் தான்.
இப்போ சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கிற வகையில் நமக்கு வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்து அந்த ஆரம்ப காலகட்டமாக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுத்து அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்?
இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் வந்து ஒரு ஒரு டிசீஸ்க்கும் ஒரு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். எந்த டைப் ஆஃப் கிட்னி டிசீஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் பேஷண்ட்க்கு வந்து கிட்னிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு வந்து கிட்னிலேருந்து ஒரு யூரின் பாத்வேயில் பிரச்சனை இருக்கலாம், அதாவது கல் அடைப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்டினால அடைப்போ அதனால ப்ராப்ளம் வரலாம், சில பேர் கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை சக்கரைனால சில பேர் கிட்னியில் அஃபெக்ட் ஆகி ப்ரோட்டீன் நிறைய லீக் ஆகலாம். ஸோ கிட்னி டிசீஸ் வந்து எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து எந்த மாதிரி கிட்னி வந்து அந்த டிசீஸ் வந்து கிட்னி எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டு போகிறது தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் ஒரு பேஷண்ட்க்கு வந்து கிட்னினால ஸ்டோன் வந்துச்சுன்னா அந்த ஸ்டோனை சரி பண்ணாக்க அந்த கிட்னி டிசீஸ் சரியாகும். அதே சமயத்தில் ஒரு பேஷண்ட்க்கு வந்து கிட்னியில் வந்து கிரியாட்டின் அதிகமாக இருக்குது, அந்த கிரியாட்டின் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது ரொம்ப அட்வான்ஸ்டாக போச்சுனாக்கா இனிஷியலாக மாத்திரை மருந்துலாம் கொடுத்து சரி பண்ணுவோம். அந்த டிசீஸ் அட்வான்ஸ் ஆகும்போது அந்த சிம்டம்ஸ் பேஷண்ட்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேஜ் 1 கிட்னி டிசீஸ் இருக்கும்போது பேஷண்ட்க்கு அந்தளவுக்கு சிம்டம்ஸ் இருக்காது. ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5 ஸ்டேஜஸ் தான் இருக்குது. அந்த 5th ஸ்டேஜ் போகும்போது பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய யூரின் கம்மியாக போவாங்க, மூச்சு திணற அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து டயாலிசிஸ்ன்ற விஷயமோ டிரான்ஸ்பிளான்ட் விஷயமோ பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த டிசீஸோட ஸ்டேஜ் பொறுத்தும் சரி, இந்த டிசீஸ் எந்த வகையாக கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்குன்ற பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ்வலாக டைலர் பண்ணுவோம் சார்.
இப்போ பொதுவாக வந்து சிறுநீரகம் அப்படின்னால எல்லாருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அதிகமாக வந்து மக்களுக்கு இடையே ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த கல்லடைப்பு அப்படிங்கிற வகையில் சொல்கிறாங்க. இப்போ அந்த சிறுநீரகத்தில் அந்த கல்லடைப்பு அப்படிங்கிறத வந்து எதனால் ஏற்படுது, அது வந்து வந்தால் என்ன செய்யலாம், அது வராத அளவுக்கு என்ன செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
இங்கே பார்த்தீங்கன்னா கிட்னியில் கல்லடைப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது நம்ம நம்ம ரீஜனில். இது காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது, அது பட் எல்லா காரணமும் எடுத்துக்கிட்டாலும் பட் மோஸ்ட் காமன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தண்ணி அளவு நம்ம குறைஞ்சி எடுத்துக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம். ஸோ தண்ணியோட அளவு அடிக்குவேட்டாக எடுக்காத காரணம், நிறைய வெயிலில் டீஹைட்ரேஷன் ஆகுது, சில உணவு பழக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது, நிறைய இந்த மாதிரி சால்ட் நிறைய எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காரணத்தால் தான் நிறைய பேருக்கு ஸ்டோன் வரும். இந்த ஸ்டோன் வரத்துக்கான காரணம் நிறையா இருந்தாலுமே பட் ப்ரிவென்ஷன்ன்றது ஒரே மோஸ்ட் இம்பார்ட்டன் திங், ஒன்றே ஒன்று தான். என்னென்னா நிறைய அடுக்கி விட்டால் தண்ணி எடுத்துக்கிறது. குறைஞ்சபட்சம் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4 to 3 liters குறைஞ்சபட்சம் தண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் தண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கிட்னியில் வந்து தண்ணி யூரின் போகிற அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து நிறைய டைம் ஃபோம் ஃபார்ம் ஆகிறது நம்ம கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ காரணம் நிறையா இருந்தாலுமே அந்த சொல்யூஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது. சில உணவு கட்டுப்பாட்டுலனால இந்த ஸ்டோன் வரத ஆல்ரெடி இருக்கிறவங்களோ சரி, இல்லை புதுசாக ஸ்டோன் வராமல் இருக்கணுன்றதுக்காக சில வழிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சால்ட்டு நம்ம சால்ட் எடுத்துக்கிற அளவு வந்து உப்பு எடுத்துக்கிற அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இப்போ சரி, நம்ம அந்த ப்ரோட்டீன் எடுக்கிற அந்த டயட்ல ப்ரோட்டீன் இன்டேக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் அந்த மாதிரி விஷயத்த வந்து கம்மி பண்ணாக்கா இந்த ஸ்டோன் ஃபார்மேஷனை குறைக்கலாம். சில ஃபுட் லைக் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஆக்சலேட் அதிகமா இருக்கிற ஃபுட்டு வந்து சில பேருக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து ஆக்சலேட் வகையான ஆஃப் ஸ்டோன் ஃபார்ம் பண்ற சில பேஷண்ட் இருந்தாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணாக்கா ஸ்டோன் ப்ரிவென்ஷன் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கலாம்.
சார், அதே போல இப்போ அந்த சிறுநீரகத்துல வந்து அந்த சிறுநீரகம் வந்து செயலிழத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லாருமே கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. செயலிழக்கிறது அப்படின்னா எதுனா சார், எதனால இது வந்து ஏற்படுது, அதுக்கு என்ன செய்யணும்?
சிறுநீரக செயலிழப்பு காரணம் பார்த்தீங்கன்னா, காரணங்கள்னு கேட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. பட் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணங்கள் பார்த்தீங்கன்னா சில இது சொல்லலாம். ஒன்று, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் சக்கரை நோயினால் வர கிட்னி ப்ராப்ளம் தான் ரொம்ப அதிகம், ஜாஸ்தி நம்பர்ஸு. அதுக்கப்புறம் வந்து ரத்த கொதிப்பு. ஸோ சக்கரையும் ரத்த கொதிப்புனால தான் முக்கால்வாசி பேருக்கான கிட்னி டிசீஸ் வந்து இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. இது இல்லாமல் சில ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸு, சில இன்ஃபெக்ஷனால் வர கிட்னி டிசீஸு, ஸ்டோன்னால் கிட்னி டிசீஸ் வரும், சில ரேர் ஆட்டோமின் டிசீஸ் சொல்லுவோம், அதனால கிட்னி டிசீஸ் வரலாம். ஸோ யூஸ்வலாக இந்த காரணத்தினால கிட்னி டிசீஸ் வந்து நிறைய பேருக்கு வரதுக்கான காரணங்கள் இருக்கு. இந்த காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் என்ன வகையான கிட்னி டிசீஸோ அது மாதிரி தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ நம்மக்கான கிட்னி டிசீஸ் காரணம் பார்த்தீங்கன்னா சக்கரை பிபி தான் ரெண்டு காமன் காசு. சக்கரை பிபி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வராது. சக்கரை உள்ளவங்களுக்கு யார் ரொம்ப சக்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது, ரொம்ப அந்த ஹெச்பிஎம்சிலாம் அதிகமாக இருக்குது, ரொம்ப நாளாக சக்கரை இருக்குது, மெடிக்கேஷன் ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கலையோ அவங்களுக்கு தான் வரும். அதே மாதிரி பிபிக்கும் அதே தான். யாருக்கு ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரத்த கொதிப்பான மாத்திரை ரெகுலராக எடுத்துக்க முடியல, ரொம்ப வருஷமாக ரத்த கொதிப்பு இருக்கோ, இவங்களுக்கு தான் வந்து கிட்னி டிசீஸ்க்கான வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
இப்போ அந்த சிறுநீரகம் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய கடைசி அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த டயாலிசிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். இதை வந்து செய்கிறதுனால எந்த அளவுக்கு அது வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது, அதே நேரத்தில் இதை செய்கிறதுனால உடல் ரீதியாக என்ன மாற்றங்கள்?
டயாலிசிஸ்ன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் வந்து நம்ம 5 stages பிரிக்கிறோம். ஆரம்பகட்ட ஸ்டேஜ் வந்து stage 1 சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த stage 1 அடுத்த stage 2 stage 3 கடைசி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா stage 5. stage 5 வரும்போது யூஸ்வலாக அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மூச்சு திணறல், பசி எடுக்காதது, கை கால் வீக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாத்திரை ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட் வந்து மாத்திரையோட எஃபெக்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்காதுனால தான் அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ்ன்ற விஷயத்த வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இந்த டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே stage 5 வரும்போது சிம்டம்ஸ் வரும்போது நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டயாலிசிஸ்னா என்னென்னா, இந்த stage 5 கிட்னி டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகும்போது அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து வேற வழியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த டயாலிசிஸ்ன்றது. ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் எல்லாமே வெளியில் தள்ளுறது, உடம்புல இருக்க நீர் சத்தை கட்டுப்படுத்துறது, அந்த பிபியை கட்டுப்படுத்துறது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம மாத்திரையால் கட்டுப்படுத்த முடியாது, அதனால டயாலிசிஸ்ன்ற விஷயத்தை எடுத்துட்டுறோம். ஸோ டயாலிசிஸ்ன்ற மிஷின் பேசிக்கலாக என்ன நடக்கும்னா, இந்த உடம்புல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த சேர்ற அந்த வேஸ்ட் மெட்டபாலிக் யூரியான்றது அதர் வேஸ்ட் எல்லாமே மிஷின் மூலிமா நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது இல்லாமல் அந்த உடம்புல சேர்க்குற எக்ஸ்ட்ராஸாக அந்த தண்ணி, கிட்னி நல்லா வேலை செய்யாததுனால உடம்புல நிறைய தண்ணி சேர ஆரம்பிக்கும் பேஷண்ட்டுக்கு. அந்த தண்ணியுமே நம்ம பீரியாடிக்காக 2 weeks மாதிரி வந்து ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில டைம் வந்து இந்த மாதிரி ஃப்ளூயிடோ இந்த யூரியாலாம் ரிமூவ் பண்ணும்போது பேஷண்ட் சிம்டமேட்டிக்கலாக நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க, அவங்க பசி எடுக்க ஆரம்பிக்கும், மூச்சுனலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டயாலிசிஸ்ன்ற விஷயம் வந்து ஒரு கிட்னியோட ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து stage 5 இருக்கிற பேஷண்ட்டு வித் சிம்டம்ஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஆரம்பிப்போம் சார்.
இப்போ சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு வகையில் இந்த குழந்தைகள்ல இருந்து சிறியவங்களுக்கு வரைக்கும் சிறுநீரகத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுமா சார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
சிறுநீரக வியாதி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருக்குமே பாதிக்கப்படுவாங்க. பட் அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எதென்ன காரணங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன சிறு வயசுல வந்து ஒரு ஒரு 12 ஸ்கூல் கோயிங் ஏஜோ இல்லை ஒரு சின்ன குழந்தைங்களுக்கோ ஒரு கிட்னி டிசீஸ் அஃபெக்ட் ஆனாக்கா அது காரணங்கள் வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம். பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த ஜெனட்டிக் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரலாம். இல்லைனா சில ரொம்ப காமனாக நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம், ஒரு சின்ன ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்குலாம் ரொம்ப காமனாக வர டிசீஸ் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சில்ட்ரனுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறைய யூரின்ல வந்து வெளியில் வரும். ஸோ அதனால அவங்க கிட்னி டிசீஸ் போவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரனுக்குலாம் வந்து யூரின் போகிற பாதையில ஏதாவது அடப்பு இருக்கும். ஸோ யூரின் போகிற பாதையில் கிட்னிலேருந்து வர யூரின் ட்ராக்டில் இதனால ஏதாவது அடப்பு இருந்தாக்கா அவங்களுக்கு கிட்னி டிசீஸ் வரும். ஸோ இந்த ஏஜ் அதிகமாகுது, கொஞ்சம் அடல்ட்ஹுட்டோ இல்லை கொஞ்சம் வயசாகும் போது சில டைம் கிட்னி டிசீஸ் வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொல்லுவோம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இதனால வரலாம். இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இந்த விஷயம் வந்து சில்ட்ரனுக்கு வர விஷயமே இந்த அடல்ட்லேயும் வரலாம். கொஞ்சம் ஏஜான வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 40+ இல்லை 50s வரும் போது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் இதனால வர வியாதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ இது இல்லாமல் நமக்கு ரொம்ப காமனாக வர சில ரீசன்னால வர டிசீஸ் கிட்னி டிசீஸ் ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் சொல்லுவோம். அதாவது கடையில் நம்ம ஃபார்ம் மெடிகேஷன் மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்மளால் தானாக மருந்து வாங்கி போடுறது, எஸ்பெஷலி இந்த பெயின் கில்லர்ஸ், சில ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ சில ரேராக வந்து சில இந்த ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர்ஸ்னால சில டைம் வந்து கிட்னி டிசீஸ் வரலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற கிட்னி டிசீஸ் இதனால வர்சன் ஆகலாம். ஸோ கிட்னி டிசீஸ் வந்து ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்கும் ஒரு ஒரு காரணங்கள் இருக்கும். ஸோ அடல்ட் நம்ம எல்டர்லியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைம் வந்து இந்த சர்க்கரை, ரத்த கொதிப்பு இது இல்லாமல் சில நம்ம மெடிக்கேஷன் மாத்திரைக்கு ரிலேட்டடாக வந்து கர காரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
சிறுநீரக நோய் தன்மை வந்து நம்ம அறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற வகையில வந்து என்னென்ன விதமான சோதனை முறைகள் இருக்கு சார்?
இந்த கிட்னி டிசீஸ்னு ஒன்று நம்ம சஸ்பெக்ட் பண்ணாலோ இல்லை அதை இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கினாலோ ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம சில பேசிக் டெஸ்ட் பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா யூரின் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ யூரின் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரினில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கலாம் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு. நிறைய டைம் வந்து இந்த ரத்த அணுக்கள் வெளியில் வரலாம், ஆர்பிசி சொல்கிறோம். சில இன்ஃபெக்ஷன்றதாக்க நிறைய வந்து பஸ்ஸல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூரின் டெஸ்ட்டில் வந்து சுகர் இருக்கலாம். இன்கேஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யூரினில் வந்து நிறைய சுகர் இருக்கலாம், ஸோ ப்ரோட்டீன் இருக்கலாம். ஸோ இதை வந்து யூரின் டெஸ்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் பிளட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சீரம் கிரியேட்டின் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த கிரியேட்டின் அளவு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 1 அதுக்குள்ளே இருக்குதான் இருக்கும். இந்த கிட்னி டிசீஸ்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ரத்தத்தில் பண்ணுற டெஸ்ட்டு. ஸோ ரத்தத்தில் பண்ணுற டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் தான் ரொம்ப ரொம்ப காமனாக பண்ணுற டெஸ்ட்டு. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த கிரியேட்டின் அதிகமாக இருக்கோ இல்லை யூரின் நிறைய ப்ரோட்டீன் இருக்கோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன டெஸ்ட் பண்ணோம்னா கிட்னியோட அல்ட்ரா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ நார்மலாக நமக்கு 2 கிட்னி இருக்குது. ஸோ கிட்னி சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 சென்டிமீட்டர் மேலே தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் கிட்னி டிசீஸ் இருக்கோ இல்லை ஆல்ரெடி கிட்னி டிசீஸ் நல்லா ப்ராக்ரஸ் ஆகிருக்கோ பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி வந்து நல்லாவே வந்து சுருங்கியிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்னியோட அளவு வந்து 9 சென்டிமீட்டரோட கம்மியாகவே இருக்கும் இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் இல்லை பேஷண்ட்டுக்கு. ஸோ முக்கியமான டெஸ்ட்டு இந்த 3 தான் ஒரு கிட்னி டிசீஸ் பேஷண்ட் ஒரு கிட்னி டிசீஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுமோ இல்லை ஸ்க்ரீன் பண்ணுமோ இந்த பேசிக்காக அந்த 3 முக்கியமான டெஸ்ட் தான் பண்ணுவோம். இது இல்லாமல் இதனால கிட்னி டிசீஸ் ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன் வந்துட்டாக்கா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம், கால்சியம் கம்மியாக இருக்கலாம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது செகண்டரி எஃபெக்ட்ஸ் இருக்கான்றதும் கிட்னி டிசீஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து நம்ம அவங்க டிசீஸ் வந்து அதனால காம்ப்ளிகேஷன் வந்துருக்கான்ற பார்க்கறதுக்கான இந்த டெஸ்ட்லாம் பண்ணுவோம்.
இப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க, அது எந்த காலகட்டத்தில் வந்து செய்யும்?
அதேதான் சார், இந்த கிட்னி டிசீஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 இருக்கு. ஸோ 5வது ஸ்டேஜ் வரும்போது நமக்கு பேஷண்ட்க்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஒன்று வந்து டயாலிசிஸ் பண்ணணும். இன்கேஸ் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது சில பேஷண்ட்க்கு வந்து இன்கேஸ் அவங்க குடும்பத்தில் யாராவது அவங்களுக்கு கிட்னி டொனேட் பண்ண மாதிரி முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் விஷயம் வந்து நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டிரான்ஸ்பிளான்ட் என்னென்னா கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸோட பெட்டரான அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேணும், இல்லை இன்னும் டயாலிசே இல்லாமல் எனக்கு இருக்கணும் பேஷண்ட்ஸ் கேட்குறப்ப அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன் வந்து ஐடியலாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் என்னென்னா அவங்க குடும்பத்திலே யாராவது கிட்னி கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்கனாக்கா அவங்களோட கிட்னி வந்து வயபிளாக இருக்கா, அவங்களுக்கு சர்க்கரை இருக்கா, கொடுக்குறவங்களுக்கு சர்க்கரை இருக்கா, பிபி இருக்கான்னு நிறைய டெஸ்ட்லாம் செக் பண்ணிட்டு அவங்களோட கிட்னி வைக்கலாமான்னு முடிவு பண்ணுவோம். இன்கேஸ் அவங்க கிட்னி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை பட் ஸ்டில் பேஷண்ட் வந்து எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்ற மாதிரி விருப்பப்பட்டாக்கா அவங்களுக்கு வந்து இந்த மூளைச்சாவு அடைஞ்ச பேஷண்ட் கிட்ட பட்டியலில் வந்து அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது பேஷண்ட் யாராவது வெளியில் யாராவது மூளைச்சாவு ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்தாக்கா அவங்க குடும்பம் வந்து அவங்க உறுப்புகள்லாம் தானம் பண்ண முன் வந்தாக்கா அந்த மாதிரி உறுப்பு இருக்கும்போது நம்ம கிட்னியும் தானம் பண்ணும்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பலனாயிடுவாங்க இந்த கிட்னி டொனேஷனால. ஸோ பேசிக்கலாக டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்டும் ஸ்டேஜ் 5 வரும்போது டயாலிசிஸ் இருக்கிற பேஷண்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுன்ற ஆப்ஷன் இருந்தாக்கா நம்ம அதை அட்வைஸ் பண்ணி அதை பண்ணுவோம் சார்.
இப்போ அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து செஞ்சாச்சு, அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்ன மாதிரி இருக்கு?
முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு வந்து பேசிக்கா இந்த ஆல்ரெடி கிட்னி மாத்திரத்துக்கு முன்னாடி ஏதாவது வியாதி சர்க்கரையோ பிபினால வந்துருந்தாக்கா அந்த பேசிக்கா அந்த சர்க்கரை பிபி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும். உணவு கட்டுப்பாடு இருக்கணும், அதாவது மறுபடியும் அந்த கிட்னி டிசீஸ்ன்ற விஷயம் வந்து புதுசாக திரும்ப வரக்கூடாது. ஸோ அதனால அவங்க டயட்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சால்ட் கம்மியாக எடுத்துக்கணும், சர்க்கரை அளவு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஸோ இது இல்லாமல் சில முக்கியமான அந்த கிட்னி ஒருத்தங்க உடம்புலேருந்து அந்த கிட்னி வச்சிருந்தாலும் அந்த கிட்னியோட இதை வந்து நம்ம ரிஜெக்ட் ஆகாமல் கொடு நம்ம பேஷண்ட் கிட்டேருந்து வந்து புதுசாக இருக்கிற கிட்னி வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்றக்காக சில மெடிசன்ஸ் எடுத்துப்போம். அந்த மெடிசன்ஸ் வந்து இம்யூனோ சப்ரஷன் சொல்லுவோம், அந்த மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ இது இல்லாமல் பேஷண்ட்ஸ் வந்து பீரியாடிக்கலாக எவ்ரி 3 மந்த்ஸோ இல்லை 6 மந்த்ஸோ வந்து அவங்களுடைய கிரியாட்டின் லெவல், யூரின் டெஸ்ட்டு அதெல்லாமே வந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பேசிக்கலாக வந்து அவங்க டயட்டோ இது எல்லாமே செக் பண்ணிட்டாக்கா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் திரும்ப வராமல் பார்த்துக்கலாம்.
இப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து பேணி காக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம எத்தனையோ வகையில் நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டாலும் பொதுவாக சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க வந்து அடிப்படை நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகள் எடுத்துக்கிட்டால் அது என்ன மாதிரி இருந்துக்கலாம் சார், அதுக்கான ஆலோசனை கூட நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாமே?
பேசிக்காக பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் வரக்கூடாதுன்றப்ப வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து டயட்டு தான் சார். டயட்டில் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம அறிகுறி சொல்கிறது என்னென்னா சால்ட் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ டயட்டில் இருக்க சால்ட் கண்டென்ட் கம்மியாக எடுத்துக்கணும். இது இல்லாமல் நிறையா வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு அதெல்லாமே ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். அதாவது அளவோட அந்த ப்ராசஸ் ஃபுட் எல்லாமே இந்த பேக்டு ஃபுட்ஸு ஃப்ரைடு ஃபுட்ஸு அதெல்லாமே ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் கம்மியாக எடுக்கனால நமக்கு பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்கலாம். அந்த பிளட் ப்ரெஷர் கட்டுப்பாட்டில் இருக்கிறனால நம்ம கிட்னி டிசீஸு வராமல் கொஞ்சம் ட்ரிவெண்ட் பண்ணலாம். இல்லாமல் சர்க்கரை இந்த மாதிரி இருக்க பேஷண்ட் வந்து சர்க்கரைக்கான டயட்டே ஃபாலோ பண்ணணும், சுகர்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். இது இல்லாமல் ஆல்ரெடி கிட்னி டிசீஸ் வந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனோட டயட்டை வந்து கம்மியாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் வந்து டயட்டில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ உடம்ப வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக ஆக்காமல் பார்த்துக்கணும். நார்மலாக பிஎம்ஐ வந்து வித்தின் லிமிட்லேயே இருக்கணும், ஒரு 25க்குள்ளே வச்சுக்கணும் நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸை. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம கிட்னி டிசீஸ் ஃபர்தராக வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும்.
உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நம்மளுடைய சிறுநீரகத்தோட பணிகள் என்ன, எந்த அளவுக்கு நமக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு, அதே நேரத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் என்னென்ன மாற்று சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு, நம்ம உடலை வந்து ஆரோக்கியம் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம இருந்தால் அது வந்து நமக்கு தொடர்ந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், என்ன மாதிரி உணவுகளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டா நன்மை பிழைக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் இன்றைய தினம் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சிறுநீரகத்தின் பணிகள் என்ன மற்றும் நோய் பாதிப்புக்கான தன்மைகளும் சிறுநீரக சிகிச்சை முறைகளையும் பற்றி கேட்டதற்கு நேர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும், திருச்சி பால்பண்ணை அருகில் இருக்கும் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை உலக சிறுநீரக தின சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையின் சிறுநீரக சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே சத்யசாகர் அவர்கள் வழங்கிய சிறுநீரகங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலான உரையை கேட்டோம். உடன் உரையாடியவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இதுபோன்ற சிறப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.